வடகொரியாவின் தொடர்ச்சியான ஆயுத பரிசோதனைகள் குறித்தும் பொருளாதார தடைகள் பற்றியும் ஆஸ்திரேலிய பிரதமர் மல்கம் டேர்ன்புல் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் இன்று 30 நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். மேலதிக தடைகள் பற்றி பரிசீலிக்கப்படுவதாகவும் இரு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். இவ்வுரையாடல் பற்றி பிரதமர் மல்கம் டேர்ன்புல் இவ்வாறு தெரிவித்தார்.
Everybody wants to get this dangerous situation resolved, bring this reckless, dangerous, provocative regime to its senses without conflict. A conflict would be catastrophic. Everyone understands that. But the best avenue to achieve that we can see is continued enforcement of strong economic sanctions. And of course, the country with the biggest lever in that regard is China.
இதேவேளை இவ்வுரையாடலில் ஐஎஸ் அமைப்பு மற்றும் அமெரிக்காவை அண்மையில் தாக்கிய ஹரிகேன் பற்றியும் பேசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதல்களை தவிர்ப்பதற்கான எந்தவொரு முயற்சிக்கும் லேபர் கட்சி ஆதரவு வழங்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷோர்டன் கூறியுள்ளார்.
North Korea's repeated defiance of international law and UN Security Council resolutions is unacceptable. North Korea's ballistic missile and nuclear tests are not only a direct threat to its immediate neighbors, but they undermine global peace and security.
இதேவேளை சீனாவின் சியாமெனில் நடைபெறும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பேசிய போது வடகொரியா மீது விதிக்கப்படும் எந்த தடையும் பயனற்றவை என்று புதின் தெரிவித்திருக்கின்றார். வடகொரியாவால் நடத்தப்பட்ட சமீபத்திய அணுகுண்டு சோதனையை ஒட்டி மிகவும் கடுமையான தடைகளை மேலதிகமாக விதிப்பதற்கான புதிய ஐநா தீர்மானத்தை பரிந்துரைக்கப் போவதாக திங்கட்கிழமை அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது.
Well, what's different is that this is a high-yield hydrogen bomb rather than a low-yield atomic bomb. An A-bomb of 1 kiloton or 10 kilotons could destroy part of a city.
சர்வதேச உடன்படிக்கைகளை மீறியுள்ள வடகொரியாவுக்கு எதிரான நடவடிக்கை உடனடியாக அவசியம் என்று ஜெர்மனி தெரிவித்துள்ளது. தடைகள் ஒருபோதும் உதவப்போவதில்லை என்று தெரிவித்திருக்கும் வடகொரியாவின் ஹான் யே சாங், அவரது தாய் நாடு அதனுடைய அணு ஆயுத சோதனை தொடர்பாக எந்தவித சூழ்நிலையிலும் பேச்சுவார்த்தை நடத்தாது என்று கூறியிருக்கின்றார். மனிஸ்தீவு தடுப்பு முகாமில் உள்ள தற்போதைய மற்றும் முன்னாள் புகலிட கோரிக்கையாளர்கள் 1383 பேருக்கு ஆஸ்திரேலிய அரசு வழங்க முன்வந்த 70 மில்லியன் டாலர் மதிப்புள்ள நஷ்டஈடு ஒப்பந்தம் விக்டோரியா உச்சநீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் ஆஸ்திரேலிய சட்ட வரலாற்றில் மிகப்பெரிய மனித உரிமைகள் தொடர்பிலான தொகை என கூறப்பட்டுள்ளது. பிஎன்ஜியில் உள்ள மனிஸ்தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அகதிகளுக்கு சுமார் 70 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களை இழப்பீடாக வழங்குவதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் உடன்பட்டிருந்தது. கடந்த 2012 தொடக்கம் 16 ஆண்டு வரை குறித்த முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தாம் துன்புறுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். அகதிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையிலேயே அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அகதிகளுக்கு 70 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களை அளிப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் முன்வந்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். படகு மூலம் மேற்கொள்ளப்படும் ஆட்கடத்தல் நடவடிக்கையினால் ஆஸ்திரேலிய கடற்பகுதிகளில் இடம்பெறும் ஆபத்தான பயணங்களை தடுக்கும் நோக்கத்திலேயே குடியேற்றவாசிகள் தடுத்து வைக்கப்பட்டதாக ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்திருந்தது. எனினும் ஆஸ்திரேலியாவின் கொள்கை உள்நாட்டில் மாத்திரமின்றி ஐநா உள்ளிட்ட சர்வதேச தரப்பினாலும் கடுமையாக விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆட்டிறைச்சி உண்பதை ஊக்கப்படுத்தும் ஆஸ்திரேலிய விளம்பரத்தில் இந்து கடவுள்களில் ஒருவராக வணங்கப்படும் விநாயகருக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டதற்கு இந்து அமைப்புகள் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளன. இவ்விளம்பரமானது இந்து மதத்தவர்களை அவமதிப்பதாகவும் அவர்களது மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவதாகவும் அமைந்துள்ளதாக பல அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. எனினும் மத இன வேறுபாடு எதுவுமின்றி அனைவரும் உண்ணக்கூடிய ஒரு உணவு லேம் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாகவே தாம் அந்த விளம்பரத்தை அமைத்திருந்ததாகவும் எவரது மத நம்பிக்கைகளையும் புண்படுத்தும் நோக்கம் தமக்கு கிடையாது என்றும் மீட் அண்ட் லைஃப் ஸ்டாக் ஆஸ்திரேலியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி ஆஸ்திரேலியாவால் இந்து மத பின்பற்றும் ஒருவர் இவ்வாறு கூறினார்.
இந்த அனுபவப்படி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் 1975 செக்ஷன் 18 சி படியும் அது வந்து சட்டப்படி குற்றம் என்று நான் நம்புகிறேன்.
இது பற்றிய மேலதிகமான ஆஸ்திரேலிய இந்துக்களின் கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியில் எதிர்பாருங்கள். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஒரே பாலின திருமணம் தொடர்பிலான தபால் மூல தேசிய வாக்கெடுப்பிற்கு எதிரான சட்ட சவால்களை சந்திக்கும் ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றில் அந்த வழக்கானது ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றில் ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் இரு குழுக்கள் வழக்கினை தொடர்ந்துள்ளன. ஒரே பாலினத்தவர்களின் திருமணத்தை சட்டப்பூர்வமாக்குவது தொடர்பில் அரசின் தேர்தல் வாக்குறுதியான பிளிபிசைட் செனட் சபையில் முடக்கப்பட்டதைத் தொடர்ந்து தபால் மூல வாக்கெடுப்பினை நடத்த அரசு திட்டமிட்டது. ஒரே பாலின திருமணத்தை அனுமதிக்கும்படியான ஆஸ்திரேலிய திருமணச் சட்டத்தை மாற்றியமைப்பது தொடர்பில் பொதுமக்களின் ஆதரவை அளவிடுவதற்கு அடுத்த வாரம் முதல் அஞ்சல் வழியாக கணக்கெடுப்பை நடத்த அரசு உத்தேசித்திருந்தது. இதற்கான செலவு 122 மில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வழக்கு தொடர்பில் ஈக்வாலிட்டி கேம்பெயின் அமைப்பின் டிரெக்டர் டேமியன் பிராடி இவ்வாறு கூறினார்.
So our focus will move swiftly back to Parliament with all the momentum and determination that has been built up over the last years, but especially over the last few months, to look for a free vote for every single elected representative.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 80 அமெரிக்க சதங்கள், 121 இலங்கை ரூபாய் 96 காசுகள் மன்னிக்க வேண்டும், 121 இலங்கை ரூபாய் 96 சதங்கள், 51 இந்திய ரூபாய் 28 காசுகள், 1.08 சிங்கப்பூர் டாலர், 3.38 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பைக்கான கால்பந்தாட்ட போட்டியில் விளையாட நேரடியாக தகுதி பெறும் வாய்ப்பை ஆஸ்திரேலிய சொக்கரூஸ் அணி தவறவிட்டுள்ளது. பிறிதொரு சந்தர்ப்பமாக சிரியாவுடன் ஆஸ்திரேலியா விளையாடி மீண்டும் உலகக்கோப்பைக்கான சந்தர்ப்பத்தை பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அணியின் பயிற்சியாளர் போஸ்டி கோகோலு.
As I said, I think that the style and the approach is what works for us and what will work for us. We've had some challenges with personnel. I mean, you saw last night the difference that someone like Aaron in the team made, you know, and we missed him in that first game. And hopefully Millet's back up and running and we get some experience back in there too. So some of it's just personnel that you just don't know. You kind of hope that everyone's fit and well and available and between now and then in good form and you make your minor adjustments. But in terms of the approach, no, we'll push on.
US ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் பிரிவுக்கான ஆட்டத்தின் அரையிறுதிக்கு 37 வயதான வில்லியம்ஸ் முன்னேறியுள்ளார்.
You know, when situations get hairy and it's crazy out here, I try to tell myself, enjoy the competition, enjoy the battle. And I think that I was able to do that tonight. Thank you guys for being here with me to see me through.
அது அமெரிக்க வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ். ஆஸ்திரேலிய வங்கதேச அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் 3வது நாள் இன்று ஆஸ்திரேலியா ஓரளவு வலுவான நிலையில் உள்ளது. முதலில் ஆடிய வங்கதேசம் 305 ஓட்டங்களை பெற்றுள்ளது. பதில் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா தற்போது 5 விக்கெட்டுகளை இழந்து 327 ஓட்டங்களை பெற்றுள்ளது. டேவிட் வார்னர் 123 ஓட்டங்களை பெற்றார். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மேகமூட்டமான காலநிலை 25 செல்சியஸ், அடிலேட் ஓரிரு மழை 15 செல்சியஸ், மெல்பேர்ன் மழை பொழியும் 16 செல்சியஸ், ஹோபார்ட் மழை பலத்த காற்று 13 செல்சியஸ், கன்பரா மழை பெய்யும் சாத்தியமுண்டு 13 செல்சியஸ், சிட்னி வெயிலார்ந்த காலநிலை 20 செல்சியஸ், பிரிஸ்பேர்ன் வெயிலார்ந்த காலநிலை 26 செல்சியஸ், டாவின் வெயிலார்ந்த காலநிலை 36 செல்சியஸ்.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.